சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 27, 2024. தலைப்ப: மரணத்திற்கு பிறகு சோதனை. கோல்டன் உரை. ரோமர்: மரணமோ வாழ்வோ தேவதைகளோ அதிபர்களோ அதிகாரங்களோ தற்போதுள்ளவைகளோ வரப்போகும் காரியங்களோ கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம்: கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவையை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடிருக்குமளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்போது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே, என் ஆத்மாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை இரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து நீதிமொழிகள். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். மெய்ஞானத்தையும் நல்லாலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். லூக்கா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேலிருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாயிருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். மார்க்கு. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியமடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இயேசு அவனோடு சென்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலயத் தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலயத் தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரையும் தம்மோடே வருகிறதற்கு இடங்கொடாமல் ஜெபாலயத் தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளையிருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து, தலீத்தாகுமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். யோவான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிரேயர். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபவத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேட்டதாயிருந்தது. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரணபயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். கொரிந்தியர். இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுள் மனிதனை படைத்தவர், மேலும் மனிதன் பரிபூரணமாக இருப்பதற்கான தெய்வீக கொள்கை, தெய்வீக யோசனை அல்லது பிரதிபலிப்பு மனிதன் பரிபூரணமாகவே உள்ளது. மனிதன் என்பது கடவுளின் இருப்பின் வெளிப்பாடு. கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவுகள், தெய்வீக கோட்பாடு மற்றும் யோசனை ஆகியவை அறிவியலில் அழிக்க முடியாதவை மற்றும் விஞ்ஞானம் நல்லிணக்கத்திற்கு திரும்புவதும் இல்லை. ஆனால் தெய்வீக ஒழுங்கு அல்லது ஆன்மீக சட்டத்தை வைத்திருக்கிறது. அதில் கடவுளும் அவர் படைத்த அனைத்தும் பரிபூரணமானவை மற்றும் நித்தியமானவை, அதன் நித்திய வரலாற்றில் மாறாமல் இருக்கும். வாழ்க்கை நித்தியமானது. நாம் இதை கண்டுபிடித்து அதன் ஆர்ப்பாட்டத்தை தொடங்க வேண்டும். வாழ்வும் நன்மையும் அழியாதவை. இயேசு இதை நிரூபித்தார், இறக்கும் நபர்களை குணப்படுத்தினார் மற்றும் இறந்தவர்களை எழுப்பினார். மனிதன் மரணத்தின் மீதான நம்பிக்கையை கைவிடும்போது அவன் கடவுள், வாழ்க்கை மற்றும் அன்பை நோக்கி வேகமாக முன்னேறுவான். மரணம் என்பது வாழ்க்கை, அழியாமை மற்றும் பேரின்பத்திற்கு ஒரு படிக்கல் அல்ல. கடவுள் தெய்வீக நன்மை ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அவரை கொல்லவில்லை. ஏனென்றால் கடவுள் மட்டுமே மனிதனின் வாழ்க்கை. கடவுள் ஒரே நேரத்தில் இருப்பதன் மையமாகவும் சுற்றளவாகவும் இருக்கிறார். இறப்பது தீமை, நல்லது இறக்காது. அனைத்து வகையான பிழைகளும் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிர்கள் உள்ளன என்ற தவறான முடிவுகளை ஆதரிக்கின்றன. பொருள் வரலாறு உண்மையானது மற்றும் ஆன்மீக வரலாறு போலவே வாழ்கிறது. மரணப்பிழை என்பது அழியாத உண்மையைப் போலவே மன உறுதியானது. இரண்டு தனித்தனி விரோதமான நிறுவனங்கள் மற்றும் உயிரினங்கள் உள்ளன. இரண்டு சக்திகள், அதாவது ஆவி மற்றும் பொருள். இதன் விளைவாக பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவற்றின் மாயைகளை நிறைவேற்றும் மூன்றாவது நபர் மரண மனிதன் உருவாகிறார். ஆன்மீக மனிதன் என்பது கடவுளின் உருவம் அல்லது யோசனை, அதன் தெய்வீக கொள்கையிலிருந்து இழக்கவோ பிரிக்கவோ முடியாத ஒரு யோசனை. பௌதிக புலன்களுக்கு முன்னால் உள்ள ஆதாரங்கள் ஆன்மீக உணர்வுக்கு கீழ்ப்படிந்த போது இறை தூதர், வாழ்வு மற்றும் உண்மையின் இனிமையான உணர்வு மற்றும் இருப்பு ஆகியவற்றிலிருந்து கடவுளிடமிருந்து எதுவும் அவரை அந்நியப்படுத்த முடியாது என்று அறிவித்தார். இது அறியாமை மற்றும் தவறான நம்பிக்கை, பொருள்களின் பொருள் உணர்வை அடிப்படையாக கொண்டது. இது ஆன்மீக அழகையும் நன்மையையும் மறைக்கிறது. இதை புரிந்து கொண்ட பவுல் சொன்னார், மரணமோ வாழ்வோ, நிகழ்காலமோ வரப்போகும் விஷயங்களோ, உயரமோ ஆழமோ வேறு எந்த உயிரினமோ கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. இது கிறிஸ்தவ அறிவியலின் கோட்பாடு. தெய்வீக அன்பை அதன் வெளிப்பாடு அல்லது பொருளை இழக்க முடியாது. மகிழ்ச்சியை துக்கமாக மாற்ற முடியாது. ஏனெனில் துக்கம் மகிழ்ச்சியின் தலைவன் அல்ல. நல்லது ஒருபோதும் தீமையை உருவாக்க முடியாது. பொருள் ஒருபோதும் மனதை உருவாக்காது அல்லது வாழ்க்கை மரணத்தை ஏற்படுத்தாது. பரிபூரண மனிதன் கடவுளால் ஆளப்படுகிறான். அவனது பரிபூரண கொள்கை பாவமற்றவன் மற்றும் நித்தியமானவன். பரலோகத்திற்கு ஒரே ஒரு வழி உள்ளது. நல்லிணக்கம் மற்றும் தெய்வீக அறிவியலில் கிறிஸ்து இந்த வழியை காட்டுகிறது. நன்மை, கடவுள் மற்றும் அவரது பிரதிபலிப்பை தவிர வேறு எந்த யதார்த்தத்தையும் அறியாதது, வாழ்க்கையின் வேறு எந்த உணர்வும் இல்லாதது மற்றும் புலன்களின் வலி மற்றும் இன்பம் என்று அழைக்கப்படுவதை விட உயர்ந்ததாக உயர்வது. உயிரும் உணர்வும் உடலில் உள்ளது என்ற நம்பிக்கையை மனிதன் கடவுளின் உருவமாக என்ன புரிந்து கொள்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து அல்லது சத்தியம் மரணத்தை வென்று இன்னும் ஜெயிக்கிறார் என்பது பயங்கரவாதத்தின் ராஜா என்பதை நிரூபிக்கிறது. அது ஒரு மரண நம்பிக்கை அல்லது பிழை. இது வாழ்க்கையின் ஆன்மீக ஆதாரங்களுடன் சத்தியம் அழிக்கிறது. புலன்களுக்கு மரணம் என்று தோன்றுவது ஒரு மரண மாயை என்பதை இது காட்டுகிறது. ஏனென்றால் உண்மையான மனிதனுக்கும் உண்மையான பிரபஞ்சத்திற்கும் மரண செயல்முறை இல்லை. மனிதன் மாம்சத்தின் சந்ததி அல்ல, ஆனால் ஆவியின் வாழ்க்கை பொருளின் அல்ல. வாழ்க்கை கடவுள் என்பதால் வாழ்க்கை நித்தியமாக சுயமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது நான் என்றென்றும் இருந்த மற்றும் இருக்கும் மற்றும் இருக்கும், யாராலும் அழிக்க முடியாது. மரணம் என்பது மனிதர்களை முந்தி செல்வதற்கு முன் மனிதனின் கொள்கை, விதி மற்றும் நிரூபணம் ஆகியவை சிறிதும் புரிந்து கொள்ளப்படாவிட்டால் அந்த ஒற்றை அனுபவத்தின் காரணமாக ஆன்மீக ரீதியில் அவர்கள் ஆன்மீக ரீதியில் உயர்ந்துவிட மாட்டார்கள், ஆனால் பழையதைப் போலவே இருப்பார்கள். மாற்றம் இன்னும் ஒரு பொருள் மூலம் மகிழ்ச்சியை தேடும். அதற்கு பதிலாக வாழ்க்கை ஒரு ஆன்மீக உணர்வு மூலம் மற்றும் சுயநல மற்றும் தாழ்வான நோக்கங்கள். வாழ்க்கை அல்லது மனம் வரையறுக்கப்பட்டது மற்றும் உடல் ரீதியானது அல்லது மூளை மற்றும் நரம்புகள் மூலம் வெளிப்படுகிறது என்பது தவறானது. எனவே இந்த பிழையையும் அதன் விளைவுகளையும் அழிக்க உண்மை வருகிறது நோய், பாவம் மற்றும் மரணம். ஆன்மீக வகுப்பிற்கு வேதாகமம் தொடர்பு படுத்துகிறது. அப்படிப்பட்ட இரண்டாவது மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. மரணம் என்று அழைக்கப்படும் மாற்றம் பாவம், நோய் மற்றும் மரணத்தின் மீதான நம்பிக்கையை அழித்திருந்தால் கலைக்கும் தருணத்தில் மகிழ்ச்சி வென்று நிரந்தரமாக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. பரிபூரணத்தால் மட்டுமே முழுமை பெறப்படுகிறது. தெய்வீக அறிவியலில் கிறிஸ்து சத்தியம் அனைத்து அறியாமை மற்றும் பாவத்தை அகற்றும் வரை அநீதியுள்ளவர்கள் இன்னும் அநீதியாகவே இருப்பார்கள். மரண அனுபவத்தின் மீதான நம்பிக்கை அவர்களை மகிமைப்படுத்தப்பட்ட உயிரினத்திற்கு எழுப்பும் என்று மனிதர்கள் கற்பனை செய்ய வேண்டியதில்லை. உலகளாவிய இரட்சிப்பு முன்னேற்றம் மற்றும் சோதனையில் தங்கியுள்ளது. மேலும் அவை இல்லாமல் அடைய முடியாது. சொர்க்கம் என்பது உள்ளூர் அல்ல, ஆனால் மனதின் அனைத்து வெளிப்பாடுகளும் இணக்கமாகவும் அழியாததாகவும் இருக்கும் ஒரு தெய்வீக மனநிலை. ஏனென்றால் பாவம் இல்லை, மேலும் மனிதன் தனது சொந்த நீதியை கொண்டிருக்கவில்லை, ஆனால் இறைவனுடைய மனதை கொண்டிருக்கிறான் என வேதம் கூறுகிறது. மரணம் என்பது கனவின் மற்றொரு கட்டம். இருப்பு என்பது பொருளாக இருக்கலாம். மரணத்தின் கனவை மனத்தால் இங்கு அல்லது மறுமையில் தேர்ச்சி பெற வேண்டும். இறப்பு இல்லை, செயலற்ற தன்மை, நோயுற்ற செயல், ஓவர் ஆக்ஷன், ரியாக்ஷன் இல்லை என்ற இந்த எக்காலச் சொல்லை பிடிக்க நான் இறந்துவிட்டேன் என்ற தனது சொந்த பிரகடனத்திலிருந்து சிந்தனை விழித்துக் கொள்ளும். வாழ்க்கை உண்மையானது, மரணம் என்பது மாயை. இயேசுவின் வழியில் ஆன்மாவின் உண்மைகளை விளக்குவது பொருள் உணர்வின் இருண்ட தரிசனங்களை நல்லிணக்கம் மற்றும் அழியாத தன்மையில் தீர்க்கிறது. இந்த உன்னத தருணத்தில் மனிதனின் பாக்கியம் நமது எஜமானரின் வார்த்தைகளை நிரூபிப்பதாகும். ஒருவன் நான் சொல்வதை கடைபிடித்தால் அவன் மரணத்தை காணமாட்டான். ஆன்மீக உண்மைகள் தோன்றுவதற்காக தவறான நம்பிக்கைகள் மற்றும் பொருள் ஆதாரங்களை பற்றிய சிந்தனையை விளக்குவது இது ஒரு பெரிய சாதனையாகும். இதன் மூலம் நாம் பொய்யை துடைத்துவிட்டு உண்மைக்கு இடம் கொடுப்போம். இவ்வாறு நாம் உண்மையில் ஆலயத்தை அல்லது உடலை நிறுவலாம். அதை கட்டியவரும் படைத்தவரும் கடவுளே. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.